salatan wa salaman daimain mutalazimain ala asyrafil anbiya'i wa sayyidil mursalin Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi la tuhzini yawma yub'atsun yawma la yanfa'u malun wala banun illa man attallaha biqalbin salim. Amma ba'd. கணியத்துக்கும் பெருமதிப்புக்குமுரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அசர் தொழுகை முதல் நடைபெற்று வருகின்ற இந்த இஜ்திமாவிலே நீங்கள் பல்வேறு விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நன்மை செய்யும் சமூகமே வெற்றி பெற்ற சமூகம் என்ற கருப்பொருளில் ஆரம்பத்திலே இரண்டு முக்கியமான உரைகளை நீங்கள் செவிமடுத்தீர்கள். அந்த இரண்டு உரைகளில் முதலாவது உரை, இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு அமைத்திருக்கிறான், மனிதனுடைய இயல்பை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான், இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு இணக்கமாக செயல்படுவதன் மூலம் ஒரு பாரியதொரு நன்மை இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு முரண்பாடாக நடக்கின்ற போதுதான் தீமைகள் விளைகிறது என்ற விளக்கத்தை நீங்கள் செவிமடுத்தீர்கள். அதைத் தொடர்ந்து நீதி என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் சமூகத்தின் ஆக்கமும் அழிவும் என்ற அந்த தலைப்பின் கீழ் நீதி நியாயங்களோடு நடைபெறுகின்ற சமூகத்தின் வெற்றியையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இப்போது நன்மை செய்யும் சமூகமே வெற்றி பெற்ற சமூகம் என்ற இந்த கருப்பொருளில் ஒரு நன்மை என்றால் என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஒரு சுருக்கமாகவும் மிகவும் தெளிவுமிக்கதாகவும் ஒரு அறிமுகம் ஜமாத்தின் அமீர் அவர்களினால் முன்வைக்கப்பட்டது. அதாவது நன்மை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அமைதியை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை உருவாக்கும். பாவம் மனித உள்ளங்களை உறுத்திக் கொண்டிருக்கும், அதை பிறர் காணக்கூடாது என்று அவன் கருதுகின்ற நிலைதான் தீமை என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பொன்மொழியிலிருந்து நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். எப்போதும் நன்மை செய்கின்ற போது அதிகமானவர்கள் நன்மையை செய்வார்கள், ஆனால் அந்த நன்மை கூட அவருக்கு ஒரு தீய விளைவை கொடுக்கிறது. நன்மையை அவர் நன்மை என்று செய்வார், ஆனால் அதிலே அவர் பயன்பெற மாட்டார். சில போது நன்மை என்று செய்து நினைத்துக் கொண்டு செய்கின்றவைகளும் மறுமையில் கூலிகளை தரமாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று மனிதர்களை பற்றி மறுமையில் மிகவும் பயங்கரமான நிலையை சொன்னார்கள். உலகத்திலே நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்தவைகள், ஒருவர் ஒரு அறிஞர், இன்னுமொருவர் ஒரு பெரும் செல்வந்தர், இன்னுமொருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர். இந்த மூவரையும் அல்லாஹ் தஆலா அழைத்து கேட்கிறான், நீங்கள் எனக்காக என்ன செய்வீர்கள்? அவர்கள் இந்த நன்மைகளை சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான் மறுமையில், நீங்கள் அவைகள் எனக்காக செய்யவில்லை, ஆனால் செய்தவைகள் நல்லவைகள். மறுமையில் அவர்களுக்கு கூலி கிடைக்கவில்லை என்றால் நன்மைகள் நாங்கள் செய்கின்ற போது அதனால் மக்கள் பிரயோசனப்பட வேண்டும், அல்லாவிடம் கூலி எதிர்பார்க்க வேண்டும். அடுத்தவர்களிடம் எதனையும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் நன்மை, அல்லாவிடம் மட்டும் கூலியை எதிர்பார்ப்பது. அல்லாவிடம் மட்டும் கூலியை எதிர்பார்த்து நிறைவேற்றுகின்ற அந்த நன்மைகள் தான் நன்மைகள். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஹு வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருகூ சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு உற்று முழுதாக வழிபட்டு நடங்கள், நன்மையே செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த குர்ஆன் வசனத்திலே மூன்று பிரதான அம்சங்களை அல்லாஹ்வுக்காக வலியுறுத்துகிறான். ஒன்று, ருகூ சுஜூது செய்து தொழுகையை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சகல விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடங்கள் சொல்லிவிட்டு, வஃபலுல் ஹைர் லஅல்லக்கும் துஃப்லிஹும், நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். முதலாவது இரண்டு அம்சங்களும் எங்களோடு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய ரப்போடு சம்பந்தப்பட்டது. மூன்றாவது மனித சமூகத்தோடு அடியார்களோடு சம்பந்தப்பட்ட நன்மைகள். இதில் வெற்றி தங்கியிருக்கிறது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் நன்றி என்று ஒரு வார்த்தை கூட எதிர்பார்க்காமல் செய்கின்ற நிலை இருக்கிறது, அதுதான் நன்மை. அப்படிப்பட்ட நன்மைகளை நாங்கள் மிகச்சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் ஒரு மிக மோசமான ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனை எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலை எதிலிருந்து வரவழைக்கிறது என்றால், பிறவி உபகாரங்களை எதிர்பார்த்து செய்கின்ற நன்மைகள், நன்மைகள் செய்கிறார்கள். சிறிய பிள்ளைகள் கூட வீட்டில் எப்படி பழகிறார்கள், வீட்டுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் ஏதாவது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், கொடுக்க வேண்டும் என்று. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு, தான் செய்கின்ற விடயங்களில் தனக்கு பாராட்டு வர வேண்டும், புகழ் வர வேண்டும், தங்களுக்கு இடங்கள் கிடைக்க வேண்டும், தங்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், எதிர்பார்ப்புகள், லாபங்களை கருத்தில் கொண்டு நன்மைகள் செய்கின்ற ஒரு பயங்கரமான மோசமான ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இப்போது இருக்கிறது. இதைத்தான் சடவாதம் என்று நாங்கள் சொல்கின்றோம். இதை இமாம் அபுல் ஹசன் அலி நபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இது இன்றைய உலகத்தின் நவீன மதமாற்றம் என்று அவர்கள் வர்ணிக்கிறார்கள். எது? பிறவி உபகாரங்களை எதிர்பார்த்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற குணம், பிறவி உபகாரங்களை எதிர்பார்த்து மனித சமூகத்துக்கு நலவுகள் செய்கின்ற இந்த போக்கு, இது புதியதொரு மதமாற்ற நிலை. இது இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு சிந்தனை மனித சமூகத்தில் பெரும் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. இன்றைய அரசியல் சிந்தனையிலே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இன்றைய உலகம் இப்படியான ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறது. இதை அவர்கள் சொல்கிறார்கள் ரித்தத்து. இந்த மனமாற்றத்திலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு அபூபக்கர்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு ஆற்றிய, எதையும் எதிர்பார்க்காமல் உலகத்தில் ஆற்றிக் கொடுத்த நட்பணிகளும் நன்மைகளையும் கண்டு எல்லோரும் பல கோத்திரங்கள் தங்களுடைய கோத்திரங்களை விட்டுவிட்டு மார்க்கத்திலே நுழைந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மீண்டும் தங்களது ஜாஹிலியா கோத்திரத்தை நோக்கி இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு போகத் துவங்கினார்கள். மார்க்கத்திலிருந்து இன்னும் ஒரு மார்க்கத்துக்கு மீண்டும் போகின்ற இந்த பயங்கரமான ரித்தத்திலிருந்து அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடாத்தி மனித சமூகத்தை பாதுகாத்தார்கள். அதே போன்று ஒரு நவீன மதமாற்றம் நடைபெறுகிறது. என்ன மதமாற்றம் தெரியுமா? பேர்களை மாற்றிக்கொள்ளவில்லை, குடும்பங்களிலிருந்து வெளியேறவில்லை, சமூகத்திலிருந்து வேறொரு சமூகத்துக்கு போகவில்லை, முஸ்லீம் என்ற பேரோடு முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம் குடும்பத்தில் இருந்து கொண்டு அல்லாஹு தஆலா விரும்புகின்ற நன்மைகளை தூய வடிவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணம் இல்லாத நிலை தோன்றியிருக்கிறது. நன்மைகள் செய்வதற்கும் பிறவி உபகாரங்கள் எதிர்பார்க்கின்ற நிலையை இன்று நாங்கள் சமூகத்தில் பார்க்கின்றோம். எனவே இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்றால், அநியாயம் இழைக்கின்றவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான அவதூறு பரப்பப்பட்டது. இந்த அவதூறை பரப்பியவன் யார் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மாதாந்தம் ஒரு ஊதியத்தை பெற்று வந்தவன். இப்படி ஒரு பயங்கரமான அவதூறை பரப்பியவன் இவன் தான் என்று தெரிந்ததன் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு தீர்மானித்தார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்கு பின்னால் அவனுக்கு கொடுக்கின்ற இந்த மாதாந்த ஊதியத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று நிறுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா உடனடியாக அல் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி அல்லாஹ் தஆலா அந்த முடிவை மாற்ற வைக்கின்றார். இதை நாங்கள் சூரத்து நூறில் 22வது வசனத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் இத்தகைய நிலைப்பாட்டை நீங்கள் கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் நன்மை செய்கின்ற நிலையிலிருந்து விடுபடுகின்ற சத்தியங்களை செய்யக்கூடாது. இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார்கள். தனது குடும்பத்துக்கு இப்படி ஒரு பாரதூரமான பிரச்சனையை கொண்டு வந்த அவனுக்கு நான் இரட்டிப்பாக கொடுக்கிறேன் என்ற முடிவுக்கு வருகிறார். இந்த மார்க்கம் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அநியாயம் இழைக்கின்றவர்களுக்கும் நன்மைகளை சொல்ல வைக்கின்ற ஒரு வளமான மார்க்கம் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம். எனவே அந்த வகையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவதானித்து பார்த்தால், இந்த நன்மைகளை நற்பணிகளை வாழ்க்கை லட்சியமாக கொண்டு அவர்கள் பிறந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த தோழர்கள் அவர்கள் பிறந்த இடத்தையும் அவர்கள் போய் மரணித்து அடங்கப்பட்ட இடங்களையும் பார்த்தால் எங்கெங்கேயோ பிறந்திருக்கிறார்கள், என்னென்னமோ பிரதேசத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் போனார்கள், எதற்கு போனார்கள், அங்கெல்லாம் நன்மைகளை வாழ வைத்துவிட்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு வாழ்ந்தவர்கள் அந்த தோழர்கள். எனவே இந்த நன்மை செய்கின்ற விடயம் இரண்டு வகையாக நாங்கள் நோக்குகின்றோம். ஒன்று, தனி மனிதனாக நின்று மேற்கொள்கின்ற நன்மைகள். மற்றது, நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய நன்மைகள். இஸ்லாம் என்னென்ன வகையான நன்மைகள் என்று எங்களுக்கு வலியுறுத்துகின்றதோ அவை அனைத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே ஒரு தனி மனிதனாக நின்று நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நன்மைகள் எங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது. ஒரு மனிதன் எந்த செலவும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அது என்ன, உங்களது தோழனை பார்த்து சந்தித்து கைகுலுக்கி சலாம் சொல்லி சிரித்து வருவது தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எந்த காசி பணமும் செலவழிக்க தேவையில்லாத, எதுவுமே இழக்காமல் கஷ்டப்படாமல் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நன்மை. இன்று சிலருக்கு சிரிப்பதற்கே ஒரு பெரும் கஷ்டமாக இருக்கிறது, சிரிப்பது ஒரு பெரும் வருத்தமாக இருக்கிறது. சிலருக்கு மனுஷரை கண்டாலே சிரிப்பு வருவதே இல்லை, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. சிரிப்பதற்கு ஒரு பெரும் சிரமப்படுகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், இஸ்லாம் நீங்கள் உங்களுடைய சகோதரரை பார்த்து புன்முறுவல் பூப்பது தர்மம், அப்படி நீங்கள் சிரித்து விடுவதன் மூலம் உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது, நீங்கள் சிரித்து மற்றவர்களுடைய மனதை உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறீர்கள், அது ஒரு பெரும் தர்மம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏன், நீங்கள் போகின்ற பாதையில் பிறருக்கு கஷ்டங்களை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பொருள் இருந்தால் அதை அகற்றி விடுவது தர்மம் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் ரஐத்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, நான் சுவனத்தின் இன்பத்திலே புரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை கண்டேன். அவன் என்ன செய்தான், அந்த அளவுக்கு சுவர்க்க இன்பத்தில் புரண்டு கொண்டிருப்பதற்கு அவன் உலகத்தில் செய்தது என்ன, அவன் பிரயாணம் போய்கொண்டிருந்தான் ஒரு முக்கியமான தேவைக்கு. ஆனால் பாதைக்கு குறுக்காக ஒரு மரம் விழுந்திருக்கிறது, மனிதர்களுக்கு போவதற்கு முடியாமல் இருக்கிறது. தனது சொந்த வேலையை வைத்துவிட்டு அந்த மரத்தை வெட்டி பாதையை மனிதர்களுக்கு செப்பனித்துக் கொடுக்கின்றான். அந்த நன்மைக்காக அவன் சுவர்க்கத்தின் இன்பத்திலே புரண்டு கொண்டிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று இப்படிப்பட்ட நன்மை செய்ய வேண்டிய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டில் இருக்கின்ற குப்பைகளையும் கூளங்களையும் சுற்றி ரோட்டில் போட்டுவிட்டு போகிறார்கள். இன்றைய முஸ்லீம்கள் போகின்ற பாதைகள், வீட்டுக்கு முன்னால் செல்கின்ற ஓடைகள் எப்படி இருக்கிறது? இந்த நாட்டில் மிக பயங்கரமான தொற்று நோய்கள் பரவுகிறது என்று இன்று எப்போதும் தகவல்களும் தரவுகளும் செய்திகளும் வந்த வண்ணமே இருக்கிறது. டெங்கு என்று சொல்கிறார்கள், பறவை காய்ச்சல் என்று சொல்கிறார்கள், பன்றி காய்ச்சல் என்று சொல்கிறார்கள். இனி இல்லாத நோய்கள் எல்லாம் பரவுகிறது. புள்ளி விபரத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லீம்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களிலிருந்து பரவுகின்ற நோய். ஏன்? சிறு வயதிலிருந்தே படித்திருக்கின்ற ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. சுத்தம் ஈமானும் பாதி. சுகாதாரத்தை மேம்படுத்த வந்த மார்க்கம் இந்த சுத்தத்தை நாங்கள் எப்படி படித்திருக்கின்றோம்? எங்களை சூழ உள்ளது எப்படி அசுத்தமாக இருந்தாலும் சரி, நாங்கள் தவறாமல் குளித்து மனங்கள் பூசிக்கொண்டு நடமாட வேண்டும். பாதைகள், வீடு வாசல்கள் அசுத்தமாக அசிங்கமாக இருந்தால் அதுக்கு இயேசுவதற்கு கவர்மெண்ட் இருக்கிறது. பாதையில் குப்பை இருந்தால், ரோட்டில் அசுத்தங்கள் இருந்தால் யார் கேசுவார்கள்? அரசியல்வாதிகள் கேசுவார்கள். பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பாதையில் இருக்கின்ற ஒரு பொருளை ஆட்டி விடுவதும் தர்மம் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எதனையெல்லாம் அருவறுக்கிறீர்களோ அவற்றை மலக்குமார்களும் அருவறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களை நோக்கி மலக்குமார்கள் எப்போது வருகிறார்கள், எங்களுடைய வீடுகளை நோக்கி மலக்குமார்கள் எப்போது வருகிறார்கள், எங்களுடைய கிராமத்தை நோக்கி மலக்குமார்கள் அருள்களை எப்போது இருக்குகிறார்கள். நான் நன்மை செய்கின்ற போது, எங்களுடைய வீடு நன்மை செய்கின்ற போது, எங்களுடைய பிரவேசம் நன்மையில் ஈடுபடுகின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய அருள்கள் இறங்குகிறது. எங்களுடைய வீட்டிலே நன்மைகள் நடந்தால் வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவார்கள். வீட்டில் என்ன நடக்கிறது? 24 மணி நேரங்களிலும் அதிகமான நேரம் இன்றி விரட்டப்பட வேண்டிய சைத்தானை வீட்டில் வைத்துக் கொண்டு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற காலம். சக்தியின் பெயரால், சுவர்ண வாகினியின் பெயரால், சிரசாவின் பெயரால், நேத்ராவின் பெயரால் இன்று நாங்கள் நன்மை செய்கின்றோமா? வீட்டுக்குள் எங்களுடைய வீட்டுக்குள் வருகின்ற வழக்குமார்கள் அரவணைக்கப்படுகிறார்களா, வரவேற்கப்படுகிறார்களா? மாற்றமாக நாங்கள் வந்த சைத்தானை போக விடாமல் கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றோமா? பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எங்களுக்கு நன்மை செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரொருவர் இரண்டு வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்ற நிலையில் அவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவர்க்கத்தை பெறுவதற்கு தாவிக்கொள்கின்றானோ அவனை விட துர்ப்பாக்கியசாலி வேறு யார் இருப்பார்கள்? பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்று எங்களுடைய பெற்றோர் வயது முதிர்ந்தால் அவரை வீட்டில், எங்களுடைய குடும்பத்தில் யார் வைத்து பராமரிப்பது என்று அவர்களை அங்குமிங்கும் பந்தை நாங்கள் வைத்துக் கொண்டு விளையாடுவது போல பெற்றோர்களை அங்குமிங்கும் அனுப்பி நாங்கள் சமாளிக்க பார்க்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்களை நீ பார்ப்பதா, நான் பார்ப்பதா, அங்க வச்சுக்கொள்றதா, இங்க வச்சுக்கொள்றதா, இங்க இருந்தா பெரும் தொல்லையா இருக்கு, எனக்கு தொல்லையா இருக்கு, என் மனைவிக்கு தொல்லையா இருக்கு, என் புள்ளவை கஷ்டமா இருக்கு, ஒன்றும் செய்து கொள்ளலாம். நாங்கள் எங்கோ கொண்டு போய் வைக்க பார்க்கின்றோம். நன்மை செய்வதற்கு இஸ்லாம் இவ்வளவோ வழி சொல்லித் தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய சிலருக்கு வீட்டிலே நன்மை செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் அதனை செய்ய முடியாமல் இருக்கின்றோம். பிள்ளைகளோடு மனைவியோடு இருக்கின்ற போது நன்மை செய்வதற்கு எவ்வளவோ வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. நாங்கள் வீட்டில் இருக்கின்ற போது எப்படி நாங்கள் நடந்து கொள்கின்றோம், வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் வீட்டிலே இருப்பார்களா என்று பிள்ளைகள் ஏங்கி தவிர்க்கிறார்களா, எங்களோட வீட்டில் வாப்ப இல்லாட்டித்தான் எங்களுக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறார்களா? இன்னென்றால் வீட்டுக்குள் தந்தை ஒரு போலீஸ்காரனாகத்தான் இருப்பார். அவர் இருக்கிறத விட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் இல்லாமல் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கலாம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகளோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதன் மூலம் நன்மைகளை செய்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது மனைவியின் வாயில் ஒரு உணவு காலத்தை வைத்து ஊட்டி விடுவது தர்மம் என்று சொன்னார்கள். உண்மையில் எப்படிப்பட்ட நன்மைகள் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமோ சந்தோஷமாக மனம் விட்டு மனைவி பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மனம் விட்டு கதைத்த நாள்கள் எங்களுக்கு நினைவிருக்கிறதா? வீட்டுக்குள் நன்மை செய்கின்றோமா? மனைவி பிள்ளைகளோடு நன்மை செய்கின்றோமா? பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தகைய திருமணம் என்ற ஒரு அழகான நன்மை செய்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான கட்டம், அதை கூட இன்று எப்படி செய்ய பார்க்கிறார்கள்? பிறவி உபகாரம் எதிர்பார்க்க கூட செய்ய பார்க்கிறார்கள். திருமணம் என்ற அந்த மகத்தான நன்மைக்குரிய ஒரு சந்தர்ப்பம், அதையும் பிறவி உபகாரத்தோடு செய்ய முடியுமா? எப்படி? வீட்டை வாங்கிக் கொண்டு, காணியை வாங்கிக் கொண்டு, நகையை வாங்கிக் கொண்டு, சொத்துக்களை வாங்கிக் கொண்டு அந்த மனைவியையும் வாங்க முடியுமா? இவைகள் எல்லாம் கிடைத்தால் அந்த மனைவியையும் நான் வைத்து வாழ்க்கை நடாத்துவேன், இவைகள் எல்லாம் இல்லாவிட்டால் அந்த மனைவியோடு எனக்கு வாழ முடியாது. உண்மையில் எப்படிப்பட்ட ஒரு மனோநிலை வளர்ந்திருக்கிறது! மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த குடும்ப வாழ்க்கை நன்மை செய்வதற்கு எவ்வளவு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி மக்களோடு மிகவும் சுவாரஸ்யமாக கதைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ என்னோடு சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தை நான் விளங்கிக் கொள்கின்றேன், நீ என்னோடு கோபமாக இருப்பதையும் நான் புரிந்து கொள்கின்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களோடு சந்தோஷமாக இருப்பதை நீங்க எப்படி விளங்குவீங்க, நான் உங்களோடு கோபித்துக் கொண்டிருப்பதை எப்படி விளங்கிக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எப்போது முகமதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று பேசுகிறீர்களோ அப்போது நீங்கள் இன்னொரு சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் விளங்கிக் கொள்கின்றேன். நீங்கள் எப்போது இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்கிறீர்களோ அப்போது நீங்கள் இன்னொரு சற்று கோபமாக இருக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொள்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் பேசுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை வெறுப்பதே கிடையாது, உங்களோடு நான் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன். அப்படி ஒரு சிறிய கோபம் வருகின்ற போது பேரைத்தான் மாற்றி கூப்பிடுகின்றேனே அல்லாமல் உங்களை நான் வெறுத்ததோ கோபித்ததோ கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குடும்ப கதையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்ப கதையை, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப கதையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு மத்தியில் இருந்த அன்பை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இருந்தாலும் அந்த மனிதர் அந்த பெண்ணை தலாக் சொல்லியிருக்க கூடாது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த மனிதர் எப்படி தன்னுடைய மனைவியோடு அதிகமாக அனுபவித்திருக்கிறார்களோ அதை விடவும் பல மடங்கு உங்களோடு நான் அனுபவித்திருக்கிறேன், ஆனால் அந்த மனிதர் தலாக் சொன்னது போன்று நான் உங்களை தலாக் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக பேசி மனம் விட்டு பேசி அந்த குடும்பத்திலே நன்மை செய்து குடும்பத்திலே அமைதியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையே அன்பும் அமைதியும் சந்தோஷமும் பிறக்கின்ற இடம். எனவே அந்த வகையில் குடும்பத்திலே அழகான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தால அழகான குரலை கொடுத்திருக்கின்றார், அழகான குரலை கொடுத்திருக்கிறார். அந்த குரலின் மூலம் அடுத்தவர்களை மகிழ்விக்க முடியுமா என்று பார்க்க முடியும். யோசிக்கலாம், ஒரு மனிதனுடைய மனதுக்கு இதமான, மனதுக்கு சந்தோஷமான எத்தனையோ பேச்சுக்களையும் கருத்துக்களையும் ஒரு மனிதனுக்கு பேச முடியும். இன்னும் அதிகமானவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெருமதியான ஒரு விஷயம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேரம். இந்த நேரத்தை பொறுத்தமட்டில் பல அருள்கள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்கள் பலரையும் பார்க்கின்ற போது அது மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாலும் வேறுபாடுகளும் இருக்கின்றன. ஆனால் எல்லோருக்கும் நீதமாக குறைவில்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் இருக்கும் என்றால் நேரம். காற்று கூட சில போது இந்த இடத்திலே ஒரு அளவில் இருக்கும், வெளியில் வேறு ஒரு அளவில் இருக்கும். ஒரு அறையிலே ஒரு அளவு இருக்கும், அறைக்கு வெளியிலே காற்றின் அளவு வேறாக இருக்கும். நேரத்தை பொறுத்தமட்டில் அப்படி அல்ல. அமெரிக்காவில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தான், இலங்கையில் வாழ்கின்றவர்களுக்கும் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தான். இப்படி அல்லாஹ்வுத்தால கொடுத்த மிகப்பெரிய அருள்தான் நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி எத்தனை நன்மைகள் செய்ய முடியும்? இந்த நேரத்தை வீண் விரயம் செய்கிறார்கள். நண்பர்களாக கூடிக்கொண்டு பாதை ஓரங்களிலும் சந்திகளிலும் கூடிக்கொண்டு தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள். சினிமாக்களிலும் தொலைக்காட்சி நாடகங்களிலும் ஆடல்களிலும் இசையிலும் தங்களுடைய நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி எத்தனையோ நன்மைகள் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். அதே போன்று தொழாத மனிதர்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி அழைக்க முடியும். நோய் நொம்பலங்களில் ஈடுபட்டு இருக்கின்றவர்களை பார்வையிட முடியும். இப்படி நேரத்தை பயன்படுத்தி செய்வதற்கு எத்தனையோ நன்மைகள் சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் பேசுகின்ற நல்ல வார்த்தையும் தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவரால் பெருந்தொகையான சொத்துக்கள் பணங்கள் அவரால் தர்மம் செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் அவரிடம் இருக்கின்ற ஒரு நல்ல வார்த்தை அவருக்கு தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னை நோக்கி வருகின்றவர்கள் அவர்களுடைய மனம் புண்படாமல் நடப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது ஒரு நன்மை. சிலர் நாகரிகம் தெரியாமல் நடந்து கொள்வார்கள், அதற்காக நாங்களும் அவர்களுடைய மனம் புண்படுகின்ற விதத்திலே நடக்கக்கூடாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நோய் விசாரிப்பதற்கு சில மனிதர்கள் அங்கு வருகை தந்தார்கள். அங்கு வருகை தந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நோய் விசாரிக்க வந்தவர்கள் நேரங்களை பார்க்காமல், நேரங்களின் பெருமதி தெரியாமல், நோயாளிக்கும் மனதுக்கு இதமாக இல்லாமல் மனதுக்கு கஷ்டமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே போனார்கள். இதை அவதானித்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக கவனமாக நடக்கிறார்கள். இந்த மனிதர்களுடைய மனம் நோகக்கூடாது. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்காக உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறீர்கள், அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலித்தர வேண்டும். என்னையும் சந்திப்பதற்கு பல மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய பெருமதியான நேரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து எழும்பினார்கள். மற்றவர்கள் புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து அவர்களிடமிருந்து விடை பெற்றார்கள். மனம் புண்படாமல் நடந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மூமினுடைய இரண்டு நாட்கள் ஒரே விதமாக அமையக்கூடாது, அவன் நஷ்டவாளி என்று சொன்னார். அதன் பொருள், நேற்றைய விட இன்று அவன் தனக்குள் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் அந்த விஷயத்திலே நன்மைகள் கூடியிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய நேரத்தை
சிறிது நேரம் சும்மா இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மை செய்வதற்கு வரிசை தருகிறார்கள். கலிமத்தானி ஹபீபத்தானி அலன்மிசானி சக்கீரத்தானி பில் மீசானி ஹபீபத்தானி இல்ல ரஹ்மானி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய நாவுக்கு லேசான ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இரண்டு வார்த்தைகள் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். எவ்வளவு மனதுக்கு இனிமையாக நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய தனி மனிதனாக நின்று நிறைவேற்ற வேண்டிய சிறிய சிறிய நன்மைகளை எல்லாம் பெருமதியான நன்மைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டியது போல நன்மைகளை செய்வதற்கு நாங்கள் சேர்ந்தும் நன்மைகள் செய்ய வேண்டும். எப்படி நாங்கள் தனி மனிதனாக நின்று நன்மைகளை மேற்கொள்கின்றோமோ அதே போன்று சேர்ந்து செய்வதற்கு இந்த சமூகத்திலே தாராளமான நன்மைகள் இருக்கிறது. பலர் தீமைகள் செய்வதற்கு ஒன்று சேர்கிறார்கள், பாவங்களுக்கு ஒன்று சேர்கிறார்கள். ஒருவர் ஒரு தீமைக்கு பழக்கப்படுகிறார் என்றால் அந்த தீமைக்கு மிக அவசரமாக இன்னும் ஒரு 10 பேரை பழக்கி விடுவார். இந்த சமூகத்திலே தீமைகள் செய்வதற்கு சில மனிதர்கள் ஒன்று சேர்கிறார்கள், அதற்கு அவர்கள் பலம் கொள்கிறார்கள், தீமைகளை பரப்புகிறார்கள். ஒரு தனியாக ஒருவன் தீமை செய்கிறார் என்றால் மிக குறுகிய காலத்தில் பார்க்க முடியும், அவனோடு ஒரு குழுவே சேர்ந்து கொள்வார்கள். அந்த தீமைக்கு தீமையை செய்வதற்கு அவன் பலரை தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றான். ஒரு போரில் பொருள் வஸ்தை பாதிக்கின்ற ஒருவன் அவன் அந்த போரை வஸ்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முதலாவது அவன் ஃப்ரீயா கொடுக்கிறான், சும்மா கொடுக்கிறான். இரண்டாவது மூன்றாவது நாளாகின்ற போது அதன் தேவை உணர்ந்து எங்காவது வழிகளை சமைத்துக் கொண்டு பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டு அந்த போரைக்கு அடிமைப்பட்டுக் கொண்டு அந்த தீமையை செய்கின்றவர்கள் ஒரு கும்பலாக மாறுகிறார்கள். இது மட்டுமல்ல, உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்தில் வல்லரசு நாடுகள் ஒன்று சேர்கின்றன. நேச நாடுகள் என்ற பெயரிலே நேசம் கொண்டிருக்கின்ற நாடுகளை பாருங்கள். அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அந்த நேச நாடுகள் எதற்காக நேசம் கொண்டிருக்கிறார்கள்? தங்களுக்கு மத்தியிலே ஆயுதங்களை பரிமாறிக் கொள்கிறார்கள், ஆயுதங்களை வியாபாரம் செய்து கொள்கிறார்கள், அவற்றின் மூலம் உலக நாடுகளில் ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்துகிறார்கள், பெரும் பாதிப்பை உலகத்துக்கு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி சாதாரண நிலையிலிருந்து உலகத்தின் அதி உன்னதமான நிலை வரைக்கும் இன்று தீமைகளுக்கு ஒன்று சேருகின்ற போது குர்ஆன் இத்தகைய மனிதர்களை அடையாளப்படுத்தி சொல்கிறது. இவர்களை முனாஃபிக்குகள் என்று சொல்கிறது. சமூகத்தில் இத்தகையவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்கள் தீமைகளை பரப்புவதற்கு ஒன்று சேர்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே, அல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒன்று சேர்வார்கள். எதற்கு? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹௌன அனில் முன்கர், நன்மைகளை செய்வதற்கு நன்மைகளை வாழ வைப்பதற்கு மூமின்கள் ஒன்று சேர்வார்கள். மாற்றமாக வல் முனாஃபிக்கூன வல் முனாஃபிக்கா, முனாஃபிக்கானவர்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்கிறார்கள். எதற்கு? பாவங்களை தீமைகளை சமூகத்தில் வளர்ப்பதற்கும் நன்மைகளை அளித்தொழிப்பதற்கும். எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், நன்மை செய்கின்றவர்கள் இந்த சமூகத்தில் எப்படி மாறியிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தனக்கும் தன்னுடைய ரப்புக்குமோடு இருக்கின்ற நன்மைகளை செய்துவிட்டு சமூகத்தில் எப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்கள் நடக்கின்ற போதும் அவற்றை கண்டும் காணாத போன்று அவற்றோடு தனக்கு சம்பந்தமே இல்லை என்று அப்படி ஒதுங்கி போகிறார்கள். அவர்களுக்கும் தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கும் மட்டும் சம்பந்தம் இருக்கிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? இவர்கள் இத்தகைய உயர்தரமான அமல்களை செய்து கொண்டு சமூகத்தில் இருக்கின்ற பரவி வருகின்ற தீமைகளை இல்லாமலாக்கி நன்மைகளை வாழ வைப்பதற்கு இவர்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று பொருள். அவர்கள் பாவத்துக்கு ஆதரவு செலுத்துகிறார்கள், பாவங்கள் வளர்கின்றவருக்கும் தனக்கு கண்டும் காணாத மாதிரி இருக்கிறார்கள் என்றால் பொருள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எனவே நன்மைகளில் மிகவும் சிறிய நன்மைகளை இன்று தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வோடு நிறைவேற்றுகின்ற அமல்களோடு மட்டும் சுருக்கிக் கொள்கிறார்கள். பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சமூகத்திலே செய்ய வேண்டிய ஏராளமான ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன. நாங்கள் நன்மைகளுக்காக ஒன்று சேர வேண்டும். அதை குர்ஆன் எங்களிடம் வலியுறுத்துகிறது. ஒரு கிராமத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை ஏறி அனுப்புகிறான். அந்த கிராமத்தில் பயங்கரமான தீமைகள் ஆதிக்கம் செலுத்தி மக்களை அநியாயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை ஏறி விடுகிறான். அந்த மலக்கு அந்த சமூகத்தை அழிக்க போய் பார்க்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டு அதிகமான அமல்களோடு அல்லாஹ்வோடு தன்னை நெருக்கமாக வைத்துக் கொண்டு வாழுகிறார். இந்த மனிதரை பார்த்துவிட்டு அந்த மலக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றாமல் மீண்டும் அல்லாவை நோக்கி வருகிறார்கள். யா அல்லாஹ், நீ சொன்ன அந்த கிராமத்தை அழிப்பதற்கு அங்கு அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மனுஷர் இருக்கிறார். அல்லாஹ்வுத்தால அந்த மலக்கை பார்த்து கட்டளையிடுகிறான், அந்த நல்ல மனுஷனையும் சேர்த்து அழித்து விடு. இன்னும் ஒரு அறிவிப்பிலே, அந்த சமூகத்தை அழிக்கின்ற விடயத்தை அந்த நல்ல மனுஷனிலிருந்து ஆரம்பித்து விடுங்கள் என்று அந்த மலக்குக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். காரணம் என்னவென்றால், அந்த சமூகத்தில் நடக்கின்ற தீமைகள், அநியாயங்கள், அநாச்சாரங்கள், அக்கிரமங்கள் அத்தனையும் பார்த்துக் கொண்டு ஒரு கவலை கூட முகத்தில் வெளிப்படாத வகையில் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று. பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுடைய போக்கை வைத்து அவர்கள் அல்லாஹ்விடம் முரண்பட்டுக் கொண்டு கேட்டார்கள், வணங்குவதற்கு எங்களுக்கு விசேடமான ஒரு நாளை மட்டும் தாங்க, எந்த நாளும் எங்களுக்கு வணங்கலாம், எந்த நாளும் நன்மைகள் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலாவும் அப்படியா, எல்லா நாடுகளையும் நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டு சனிக்கிழமை தினங்களில் எனக்கு வணக்கம் செலுத்துங்கள், அந்த நாளைக்கு நீங்க ஒன்றுமே செய்யக்கூடாது. அந்த நாளிலே அவர்களுடைய உழைப்பு மீன்பிடியாக இருக்கிறது. அந்த சனிக்கிழமை நாளில் வளமைக்கு மாற்றமாக ஏனைய நாடுகளை விட மீன்கள் கரைக்கு வருகின்ற ஒரு நிலையை தோங்கிவிட்டது. இதை பார்த்துவிட்டு ஒரு நாள் இரண்டு நாள் பார்த்து பொறுமையாக இருந்து 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 இப்போது பொறுத்தது போதும், களத்தில் இறங்குவோம் என்று சிலர் மீன் பிடிக்க துவங்கினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி இன்னும் சிலர் வேண்டாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு இருப்போம் என்று வணக்கத்திலேயே இருந்தார்கள். இன்னும் ஒரு கூட்டம், இல்லை எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் நிறுத்திவிட்டு இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்ற இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என்று ஒரு குழு கிளம்பியது. அந்த குழுவை பார்த்து அந்த வணக்கம் செலுத்துகின்ற மனிதர்கள் சொன்னார்கள், ஏவப்பா ஒரு தேவையில்லாத வேலை போட்டு சும்மறீங்க, அவங்க தொழுத்து அழிவை தேடி கிடக்கும், தெரிஞ்சுதானே செய்தாங்க என்று இந்த தடுக்க போகின்ற கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அழித்தான். யாரை வைத்துவிட்டு? தீமையை தடுக்கின்ற கூட்டத்தை வைத்துவிட்டு மற்ற இரண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்ததாக குர்ஆனிலே சொல்கின்றான். ஏன் சமூகத்திலே தீமைகள் மலிந்து கொண்டிருக்கின்ற போது சிலர் கொண்டு சேருவதே இல்லை நன்மைகளை வாழ வைத்து இந்த தீமைகளின் ஆதிக்கத்தை குறைப்பதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் நல்ல மனிதர்கள் சமூகத்திலிருந்து ஒதுங்குவார்கள், அதுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு நன்மை என்றால் நன்மை என்று விளங்க மாட்டாது, தீமை என்றால் தீமை என்று தெரிய மாட்டாது என்று. பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, நன்மைகள் செய்வதற்கு இந்த சமூகத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாடசாலை என்பது ஒரு அழகான களம். நாங்கள் பாடசாலையில் நன்மைகள் செய்கின்றோமா? பள்ளிவாசல் மட்டுமல்ல நன்மைகள் செய்வதற்கான சந்தர்ப்பம். நாங்கள் எங்களுடைய அரசியல் களம் என்பது ஒரு நன்மை செய்வதற்குரிய களம். அதே போன்று எங்களுடைய அலுவலகங்கள் நன்மை செய்வதற்கு உள்ள களம், எங்களுடைய கிராம சேவக பிரிவு நன்மை செய்வதற்கு உள்ள களம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்பாக்கியங்களில் ஒன்று. இந்த நாட்டிலே ஏனைய பகுதிகளில் இல்லாத ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் நாங்கள் வாழ்கின்ற இந்த பிரதேசம். இந்த கிழக்கு மாகாணத்திலே எல்லா பகுதிகளிலும் முஸ்லீம்கள் இருக்கின்ற இடம், பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜிஎஸ் பிரிவுகளாக இருந்தாலும் சரி, கிராம சேவகர் அலுவலக பிரிவுகளாக இருந்தாலும் சரி, ஏஜி ஆபீஸ், எல்லாத்திலும் முஸ்லீம்கள் இருக்கின்றோம். ஆனால் நன்மை செய்கின்ற அந்த களத்துக்கு சொந்தமான வாய்ப்புகளை பெற்ற நிலையில் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை பயன்படுத்தி நன்மைகள் செய்கின்றோம். எனவே அந்த நன்மைகள் தான் இந்த சமூகத்தின் எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கின்ற விஷயங்கள். நாங்கள் எல்லா பகுதிகளின் ஊடாகவும் இந்த சமூகத்திலே நன்மைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் நன்மை செய்கின்றோமா இல்லையா என்பதனை ஒரு ஆசிரியர் நன்மை செய்கிறாரா என்பதை ஒரு மாணவன் சொல்ல வேண்டும். அதே போன்று ஒரு வியாபாரி நன்மை செய்கிறாரா அவருடன் வேலை செய்கின்ற கூலியாக சொல்ல வேண்டும். அதே போன்று ஒரு அரசு அதிகாரி நன்மை செய்கிறாரா அவருக்கு இருக்கின்ற குடிமக்கள் வேலை செய்கின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்றவர்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களிலும் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். இந்த மார்க்கம் அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று அழகான வழிகாட்டலை கொடுத்த மார்க்கம். இந்த மார்க்கம் ஒரு பயங்கரவாதம் அல்ல. இது அழிவையும் அனாச்சாரங்களையும் மனித சமூகத்தின் பாதிப்புக்கும் உழைக்கின்ற சமூகம் அல்ல. மாற்றமாக இந்த சமூகத்தை மனித சமூகத்தை வளப்படுத்துவதற்கு உலகத்தில் உருவாக்கப்பட்ட சமூகம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ், மனித சமூகத்துக்கு தோற்றுவிக்கப்பட்ட மிகச்சிறந்த சமூகம். ஏனென்றால் நீங்கள் நன்மையை வாழ வைக்கிறீர்கள், தீமையிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கிறீர்கள். அதனால் நீங்கள் வெற்றி பெற்ற சமூகம். இந்த சமூகத்தை அல்லாஹ்வுத்தால புகழ்ந்து பாடுவதே, புகழாரம் பாடியிருப்பதே, வானத்திலிருந்து புகழை இறக்கியிருப்பதே, கியாமத் வரைக்கும் அழியாத புகழை கொடுத்திருப்பதே இந்த சமூகம். மனித சமூகத்துக்கு நன்மை செய்கின்ற சமூகம் என்றுதான். எனவே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நன்மை செய்வதோடு, தனி மனிதனாக இருந்து நன்மை செய்வதோடு, குடும்பங்களில் நன்மை செய்வது போன்று எங்களுடைய ஊர்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளிலும் மகல்லாக்களிலும் நன்மை செய்து ஒவ்வொரு பிரதேசத்தையும் மனித சமூகத்துக்கு நன்மை செய்கின்ற நலவுகளை உலக இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுக்கின்ற சமூகமாக மாற வேண்டும். அந்த வகையில் ஒரு அழகான ஒரு பொதுவான ஏனைய மக்களும் இந்த மனித இந்த சமூகம் முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டுக்கு தேவை. ஏனென்றால் இவர்கள் இந்த சமூகம் இந்த நாட்டுக்கு வளத்தையும் அருளையும் நன்மைகளையும் கொடுக்கின்றவர்கள். இவர்களை நாங்கள் இழக்கக்கூடாது என்று கருதுகின்ற அளவுக்கும் ஏனைய சமூகங்களும் நன்மை பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் நன்மைகளை ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் இது வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த நன்மைக்காக ஒன்று சேர வேண்டும். இது ஜமாத் இஸ்லாத்துக்குரிய தலையெழுத்து அல்ல நன்மை செய்ய வேண்டும் என்பது. இது இயக்கங்களுக்குரிய தலையெழுத்து அல்ல, முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பொறுப்பான விஷயம். எனவே நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மறந்து இந்த இஸ்லாத்தின் எதிரிகள், தீமை செய்கின்றவர்கள், பாவத்தை சமூகத்திலே ஒன்றுபடுகின்ற குறைந்த மனிதர்கள் எப்படி பலமாக ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்திலே தீமைகளை ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த ஆதிக்கத்தை எல்லாம் இல்லாமலாக்கி நன்மைகளின் ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வேறுபாடுகளை நீக்கி, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வெறுப்புகளை மறந்து நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து இந்த நன்மைகளை நாங்கள் ஓர் அணியாக இருந்து முன்னெடுக்க வேண்டும். அத்தகைய வாய்ப்பை பாக்கியத்தை வல்லநாயன் இந்த பிரதேசத்திலிருந்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்தரமான பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.